நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப என்ன ஒரு கலந்துரையாடல் மாதிரி நாம இந்த நிகழ்ச்சி அமைக்கிறோம்.
ஆமா,
ஃபெடரல் எலெக்ஷன், அதாவது நம்ம நாட்டில் வந்து தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்துக்குள்ளாடியே ஆளும் கட்சியான லிபரல் கட்சி நிறைய பெரும் அழுத்தங்களை எல்லாம் சந்திக்கிற மாதிரி படுது. உங்களுக்கு எப்படி படுது?
நிறைய அழுத்தங்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறது ரைசல். பொதுவாக பார்க்கிற போது இந்த செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் கமிஷனர் அண்மையில் சமர்ப்பித்த அறிக்கையின்படி சுமார் 33% பெண்கள், அதாவது பார்லிமெண்டரி ஸ்டாஃபர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்றத்திலே பணியாற்றுகின்ற பெண்கள் பல பொழுதுகளிலே செக்ஷுவலி ஹாரஸ்டட், அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற அறிக்கை இங்கு உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இந்த செய்தி தீ போல பரவியது. ஏனென்றால் ஒரு பாராளுமன்றத்திலே பொதுவாக ஜனநாயகம் நல்ல முறையில் நடக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அதில் நம்பப்படுகின்ற ஒரு நாட்டிலே பெண்கள் இவ்வளவு மோசமாக நடத்தப்படுகிறார்கள், அதுவும் பாராளுமன்ற வளாகத்திலே அல்லது பாராளுமன்றத்திலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளால் பெண்கள் இவ்வளவு மோசமாக நடத்தப்படுகின்றார்கள் என்ற செய்தி மிக மோசமாக ஒரு கருத்தையே நாட்டை பொறுத்தளவில் அல்ல அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் பரவி இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே இது அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது உண்மைதான்.
ஆனால் அப்படி பார்த்தா கூட அது லிபரல் கட்சிக்கு மட்டும் இல்லை. இல்லை, இப்போ பாலியல் தொடர்பான சர்ச்சையில் வந்து லிபரல் கட்சி மட்டும்தான் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. லேபர் கட்சியும் தான் வந்து அதில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பரவலாக பார்க்கப்படுது. சரி, இன்னொன்று வந்து எப்படின்னா, இப்போ பாலியல் நீங்கள் சொல்கிறதுனால கிறிஸ்டியன் போர்ட்டர் வந்து அரசியல்லேருந்து விலகிறாரு, ஆலன் டட்ஜ் வந்து என்ன அமைச்சர் பதவியிலேருந்து ஒதுங்கி இருக்கிறாரு, இப்படியான இந்த பாலியல் சர்ச்சை தொடர்பாக விலகல் ஒதுங்கல்லாம் நடக்க எப்படி பார்க்குறீங்க?
அது இந்த நேரத்தில், அதுவும் இந்த 3வது வருடத்தில் கடைசி 5 மாதத்துக்குள் இப்படியான நெருக்கடிகள் ஒரு அரசு ஏற்படுவது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்ல முடியாது பொதுவாக தேர்தலை பொறுத்த அளவிலே. பட் அதே நேரத்திலே பெண்களுடைய வாக்குகளை பொறுத்த அளவில் பிரதானமான அரசியல்வாதிகள் பாலியல் ரீதியான ஒரு காரணத்தால் அல்லது முறைப்பாட்டின் காரணமாக அல்லது அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்க குற்றச்சாட்டின் காரணமாக பதவி விலகுகிறார்கள் என்பது பெண்கள் மத்தியில் அவர்களுக்கு அரசுக்கு அல்லது ஒரு லிபரல் கட்சிக்கு போதுமான ஆதரவை கொண்டு தராது என்று நம்ப வேண்டி இருக்கிறது. பொதுவாக இந்த அலன் டஜ் பொறுத்த அளவில் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்து இப்போது பதவியில் இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கும் அலன் டஜ் என்ற அமைச்சர் தனது பிரஸ் செக்ரட்டரி என்று சொல்லப்படுகிற காரி தேசியிடம் அவருடன் ஒரு உறவை அவர் நீண்ட காலமாக வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். ஆனால் அந்த பெண் இப்போது தன்னை முறையற்ற முறையிலே தன் மீது புல்லிங் அண்ட் ஹாரசிங் என்ற முறையிலே தன்னை துன்புறுத்தியதாக கொண்டு வந்திருக்கிற முறைப்பாடு பெண்கள் மத்தியிலே இந்த ஆட்சி பெண்களை பொறுத்தளவில் நல்ல விதமாக பெண்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பை கொடுக்கவில்லையோ என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருப்பது உண்மைதான்.
ஆனால் எனக்கு என்னப்படுதுன்னா, இப்போ கிறிஸ்டியன் போர்ட்டர் வந்து ஒரு பிரதமராக வரக்கூடிய அளவுக்கு உருவகப்படுத்தப்பட்டவர், அவர் வந்துருவார் அப்படின்னு நிறைய பேர் நம்பினாங்க. அந்த பின்னணியில் வந்து அவர் இப்போ அமைச்சர் பதவியிலேருந்து விலகினது, இப்போ அரசியலேருந்தே ஒதுங்கிறது வந்து அவருக்கு தனிப்பட்ட வகையில் ஒரு பெரிய பின்னடைவாக இருந்தால் கூட லிபரல் கட்சியை பொறுத்த அளவில் அந்த இதுலேருந்து அது விடுபடுறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றுபடுது.
அப்படித்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு சுமை என்றே அரசாங்கத்தால் கருதப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் அவர் தானாக பதவி விலகுவதால் அவருடைய தொகுதிக்கு சுயாதீனமாக இன்னொருவரை வேட்பாளராக லிபரல் கட்சி தெரிவு செய்வதில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆகவே அது ஒரு அரசாங்கத்தை பொறுத்த அளவில் அது அவருக்கு இந்த நேரத்தில் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை என்று நினைக்க வேண்டியிருக்கிறது.
மட்டும் இல்லை, இப்போ வந்து இப்போ லேபர் கட்சியை பொறுத்தளவில் ஒரு 50% தொகுதிகள் வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்படுங்கிற ஒரு கொள்கை வச்சிருக்கிற அந்த பின்னணியில் லிபரல் கட்சி அப்படியான ஒரு கொள்கைக்கு உடன்பட தயாராக இல்லாத பின்னணியில் இப்போது வந்து இப்போ கிறிஸ்டியன் போர்ட்டராக இருக்கட்டும் அல்லது கிரெக் ஹண்ட் பதவி விலகிறதா இருக்கட்டும் அல்லது மற்ற சில எம்பிக்கள் வந்து இந்த முறை வந்து அரசியலேருந்து விலகிற ஓய்வு பெறுற பின்னணியில் லிபரல் கட்சியை பொறுத்தளவில் அதிகமான பெண்களை வந்து தேர்தல் களத்தில் இறக்கி அது வெளிப்படையான கொள்கை இல்லாமலேயே ஒரு 50% பெண்கள் வந்து லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுற வாய்ப்பை உருவாக்குறது வந்து ஒரு நல்ல போக்கு மாதிரி தான் எனக்கு படுது, இல்லையா?
அது ஒரு நல்ல போக்கு தான் ரைசல். ஆனால் மற்ற விதமாக பார்க்கிற போது தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவின்மை காரணமாக அவர்களை எப்படி இந்த டேமேஜ் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள், அந்த டேமேஜ் கண்ட்ரோல் முறைப்படி தங்களுக்கு ஏற்படக்கூடிய பங்கத்தை எந்த விதத்தில் தவிர்க்கலாம் என்ற முறையில் பார்க்கிற போது பெண்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலில் பெரும்பான்மையாக தங்கள் கட்சிக்கு கிடைக்க வாய்ப்பு குறைவு என்ற நிலையில் இந்த 50% வேட்பாளர்கள் பெண்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரேரணையை கட்சி கொண்டு வருவதற்கு யோசிப்பது அது தேர்தலை குறிவைத்து செய்யும் ஒரு செயலாகவும் பார்க்கக்கூடும்.
இல்லை, நான் வந்து அது அவங்க அப்படி ஒரு கொள்கையை கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நம்பலை. ஆனால் அப்படியான கொள்கை இல்லாமலேயே நாங்கள் இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். கொள்கை இல்லாமலேயே வந்து 50% பெண்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வர்றதை வந்து நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். அப்போ வந்து அப்படியான கொள்கை தேவையில்லை, நாங்கள் வந்து அதை கடைபிடிக்கிறோங்கிற மாதிரியாக லிபரல் கட்சி சொல்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்படியான ஒரு சூழல், அப்படியான ஒரு நிலைமையை அரசு சொல்லக்கூடும். தாங்கள் எந்த விதமான ஒரு கொள்கை அடிப்படையில் இல்லாமலே நாங்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை பெண்களுக்கு அளித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடும். இருந்த போதும் கூட இந்த பார்லிமெண்டரி ஸ்டாஃபர்ஸ் என்று சொல்லக்கூடிய பெண்கள் மீதும், தோடு பொதுவாக பெண்கள் மீதும், அரசியலில் ஈடுபட்டுள்ள பெண்கள் மீதும், அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அரச அமைச்சர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் முறைகேடாக நடந்து கொண்டது, பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது என்பது பெண்கள் மத்தியில் அரசுக்கு ஒரு பெரிய ஆதரவை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருப்பதாக நான் நம்பவில்லை.
அடுத்து வந்து இப்போ சுகாதார அமைச்சர் வந்து கிரக் ஹண்ட் வந்து அரசியலேருந்து ஓய்வு பெறுகின்றார். அவருக்கு ஓய்வு வந்து அறிவிக்கப்பட்டதில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி எப்படின்னா, அடுத்த பிரதமராக மாறக்கூடிய அளவுக்கு கனவு கண்டவர் வந்து கிரக் ஹண்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2018 வந்து பீட்டர் டட்டன் வந்து பிரதமர் பதவிக்கு போட்டிடுறார் கட்சிக்கு உள்ளே. அந்த நேரத்தில் வந்து அவருக்கு துணை தலைவராக வந்து இணைந்து கொண்டவர் தான் கிரக் ஹண்ட். இப்போ அதில் தான் வந்து நம்ம ஸ்காட் மோரிசனும் வந்து ஜோஷ் ஃப்ரைடன்பர்க்கும் வெற்றி பெற்று இருந்தது. அப்படி வந்து அந்த தலைமை பதவியை அல்லது பிரதமர் பதவியை பிடிக்கணும் அப்படிங்கிற அளவு கனவு கண்ட ஒருத்தர் இந்த கோவிட் டைமில் வந்து ரொம்ப பாப்புலராக, அதாவது எல்லா நிறைய நாள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து மக்களை சந்தித்து வந்து விளக்கிட்டு இருந்தவர் பதவி விலகிறது வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது.
அதிர்ச்சியா தான் இருக்கிறது ரைசல். பொதுவாக இந்த நேரத்தில் அதுவும் பொதுவாக சொல்லுவார்கள், ஜம்பிங் த சிங்கிங் ஷிப் என்று, சில நேரங்களில் இந்த மூழ்கிற கப்பல்ல இருந்து கடலில் குதித்து தப்பி ஒழுகிற மாதிரியான ஒரு நிலைமையில் அவர் குதித்திருக்கிறாரா, அல்லது அவர் தன்மையிலே சொல்லுகின்றபடி தன்னுடைய குடும்பத்துடன் தனது எதிர்கால நேரத்தை செலவிடுவதற்காக அவர் பதவி விலகுகிறாரா என்பது இப்போதும் ஒரு சந்தேகமான நிலையிலே இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொல்வது போல ஒரு 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 பரபரப்பான ஒரு முடிவாகத்தான் பார்க்கப்படுகிறது.
என்னன்னு சத்யநாதன் நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கிறீங்களா, இந்த அரசியலேருந்து ஓய்வு பெறுறது விலகிறவங்க எல்லாம் சொல்கிற ஒரே காரணம் வந்து என் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க போகிறேன்னு. ஆனால் கொஞ்சம் மாதத்திலேயே இன்னொரு வேலை எடுத்துட்டு இன்னும் பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
ஆமாம், அது நீண்ட நாளாக அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவிடுவதற்காக விலகுறோம் என்று பிரைவேட் செக்டர் என்று சொல்லப்படுகிற தனியார் குழுமங்களிலே இதை விட பெரிய சம்பளத்துடன் பெரிய வருமானத்துடன் வேதனத்துடன் போய் தொழில்களை இணைந்து கொள்வதை நாம் நிக்ரைனர் காலம் தொடக்கம் பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
ஆமா, அடுத்து இன்னொன்று பேசலாம் அப்படின்னா, இப்போ நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தை பொறுத்தளவில் இண்டிபெண்டன்ட் கமிஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன், ஐகேக்னு சொல்கிறோம், ஐசிஏசின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஆட்சியாளர்களின் ஊழல் முறைகேடுகளுக்கு எதிரான குழு அப்படி ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு போன தேர்தலில் வந்து நம்ம பிரதமர் ஸ்காட் மோரிசன் வந்து வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இதுவரைக்கும் அது அமைக்கப்படலை, அது அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அதை?
அது இப்போதும் அவருக்கு இருக்கிற தயக்கம் என்ன என்று பார்க்கிற போது, இப்போது நியூ சவுத் வேல் மாநிலத்திலே ஐகேக் முதல்வர் மீது கொண்டு வந்த விசாரணையும் அதன் காரணமாக அவர் பதவி விலக நேர்ந்ததையும் பார்க்கிற போது, அவர் தொடர்ந்து ஸ்காட் மோரிசன் அவர்கள் இந்த ஐகேக் நியூ சவுத் வேல் மாநிலத்தை பொறுத்தளவில் நல்லபடி செயல்படவில்லை, அது ஒரு முறைகேடான நீதிமன்றம், ஆகவே அங்கு நீதி கிடைக்காது என்ற மாதிரியான ஒரு கருத்தை இப்போது சொல்லிக் கொண்டிருப்பது, தங்கள் இந்த மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும் என்ற மாதிரியான ஒரு நிலைமையை தான் எனக்கு ஞாபகம் ஊட்டுகிறது ரைசல்.
அதோட சேர்ந்து இப்ப ஐசிஏசி அமைக்க முடியாம போறது ஒண்ணு, அடுத்து வந்து பெரிய சவாலாக எனக்கு என்னப்படுதுன்னா, இப்ப காலநிலை மாற்றம் தொடர்பான லிபரல் கட்சியின் கொள்கை, அதை வந்து கவுண்டர் பண்ணுற மாதிரி அல்லது அதோட அதே நாங்கள் அதிகமாக செய்வோங்கிற மாதிரி லேபர் முன்வைக்கிற கொள்கை, அதே மாதிரி வந்து இப்போ ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது மதம் தொடர்பாக நீங்கள் வந்து ஒருத்தர பாகுபாடு காட்டலாம்ங்கிற மாதிரி அனுமதிக்கிற மாதிரியான சட்டம், இது மாதிரி பல அம்சங்கள் வந்து லிபரல் கட்சி எதிர்கொள்கின்ற சவால்களாக எனக்குப்படுது. உங்களுக்கு எப்படிப்படுது?
லேபரை பொறுத்தளவில் ரைசல், 2019 தேர்தலின் போதே லேபர் கட்சி முன்வைத்த காலநிலை கொள்கையின்படி அப்போது 45% கரியமேல வாயு வெளியேற்றத்தை 2030 நாம் அடையப்பெறுவோம் என்பதே அப்போதைய அவருடைய கொள்கையாக இருந்தது. அதில் இப்போது சிறு மாற்றம் செய்து 43% என்று அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு அல்லது பிரகடனத்துக்கு ஏற்றபடி தொழில் கட்சி தங்களுடைய காலநிலை தொடர்பான கொள்கையில் மாற்றம் செய்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. இந்த முறை உண்மையில் தேர்தலை எதிர்நோக்கக்கூடிய லேபர் கட்சி தங்களுடைய கொள்கைகளை பொறுத்தளவில் மிக நிதானமாகவும் மிக சுருக்கமாகவும் 2-3 கொள்கைகளை மாத்திரமே முன்வைத்திருக்கிறது. ஏனென்றால் சென்ற 2019 தேர்தலின் போது அவர்கள் 100 அதிகமான கொள்கைகளை முன்வைத்து அல்லது பாலிசிகளை முன்வைத்து அவற்றை சரியான முதலில் காஸ்டிங் செய்வது என்கின்ற பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேர்ந்து கடைசியில் அவர்கள் தேர்தல் தோற்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அடுத்தது நீங்கள் சொன்னது கூட இந்த ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆக்டை பொறுத்தளவில் அரசு கொண்டு வர விரும்பினாலும் இப்போது இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அலன் டச் பதவி மாற்றம் அல்லது பதவியிலிருந்து நீங்கி இருக்க போகின்ற காரணத்தினாலும் பாராளுமன்றத்தில் போதுமான பெரும்பான்மை வாக்குகள் இல்லாத காரணத்தினால் இந்த ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற பாலிசியை அல்லது அந்த சட்டத்தை முன்வைக்க இப்போது அரசு தயங்குகிறது ரைசல். ஆகவே அந்த பாராளுமன்றம் கலையை முன்பு அந்த கொள்கை அல்லது அந்த சட்டம் முன்வைக்கப்படுமா என்பது சந்தேகமாகவே இருக்கிறது.
இப்ப தேர்தல் நடக்க வந்து இன்னும் 4-5 இருக்கிற இந்த சூழல்ல இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சவால்கள் இருக்கிற இந்த பின்னணியில இந்த வர்ற 5 வந்து என்ன நடக்க போகுதுங்கிறது இன்னும் கூட தான் போகுது இல்லையா, குறைய போறது இல்ல இல்ல
இல்ல குறைவதற்கு சந்தர்ப்பம் குறைவு. ஆனாலும் இப்போ இனிமேல் ஜனவரி மாதம் தான் பாராளுமன்றம் கூடுகின்றது என்ற நிலையிலும் இப்போது அரசுக்கு இருக்கிற ஆசனங்களை தக்க வைத்துக் கொள்வதோடு இன்னும் 2-3 ஆசனங்களை வெல்ல வேண்டிய நிலையும் தொழில் கட்சியை பொறுத்தளவில் ஏறக்குறைய இன்னும் 7-8 ஆசனங்களை வெல்ல வேண்டிய நிலையும் இருப்பதால் அத்தோடு குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் சென்ற முறையில் தொழில் கட்சி சந்தித்த பெரும் தோல்வியை இந்த முறை சரி செய்ய முடியுமா என்ற கேள்வியும் மற்றும் கிளை ஃபார்மர்ஸ் மற்றும் போலி மேன்சன் போன்றவர்களுக்கு குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இப்ப ஆதரவையும் பார்க்கிற போது இந்த 2-3 பொதுத் தேர்தலை ஓரளவு வடிவமைக்கும் அல்லது அதனுடைய நிலைமை எப்படி அமைய போகிறது என்பதற்கு ஒரு அறிகுறியை தோற்றுவிக்கும் என்று நம்பலாம்.
மிக்க நன்றி சத்யநாதன், மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரைசன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.